One of the concerns that I have for many in our churches is this.
நம்முடைய அநேக சபைகளிலே எனக்கு இருக்கக்கூடிய பாரம் இதுதான்.
That many people in our churches are not born again.
அநேக ஜனங்கள் நம்முடைய சபைகளில் இருக்கிறவர்கள் இன்னுமாய் மனம் திரும்பவில்லை அல்லது மறுபடியும் பிறக்கவில்லை என்பதுதான் என்னுடைய பாரமாக இருக்கிறது.
I'm not sure if all those who think they are born again are really born again.
நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாளா என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது.
So it will be a terrible thing if all of you come here for the conference and even one person sitting here finally goes to hell.
இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு நீங்கள் வந்து இந்த கூட்டங்களுக்கு வருகிற யாராவது ஒருவர் கூட நரகத்துக்கு போவரில்லையானால் அது பயங்கரமான காரியமா இருக்கும்.
Now I want to make sure that at least as far as I'm able to make the message clear so that nobody has any doubt.
யாருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் இல்லாத அளவுக்கு என்னால் இயன்ற மட்டும் இந்த செய்தியை தெளிவாய் உங்களுக்கு நான் சொல்ல ஆசிக்கிறேன்.
No preacher or elder can make sure that you go into God's kingdom.
நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவீர்கள் என்ற ஒரு உறுதியை எந்த ஒரு பிரசங்கியாரோ மூப்பரோ உத்தரவாதம் கொடுக்க முடியாது.
That's your own responsibility.
அது ஒவ்வொருடைய சொந்த பொறுப்பாகும்.
But we can only show you the way.
நாங்கள் உங்களுக்கு வழியை மட்டும் தான் காண்பிக்க முடியும்.
So if you have understood the seriousness of sin,
பாவத்தினுடைய பயங்கரத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களானால்,
then you see how difficult it is to be saved.
ரட்சிக்கப்படுவதும் எவ்வளவு கடினமான காரியம் என்பதையும் நீங்கள் காண முடியும்.
Some people think it is very easy.
சிலர் மிகவும் எளிதா இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள்.
See what it says in 1 Peter 4 verse 18.
1 பேதுரு 4 ஆம் அதிகாரம் 18 ஆம் வசனத்தில் என்ன சொல்லி இருக்குது என்று பாருங்கள்.
1 Peter 4 verse 18.
1 பேதுரு 4 ஆம் அதிகாரம் 18 ஆம் வசனம்.
It is with difficulty that the righteous person, if it is with difficulty the righteous person is saved, what will become of the godless man and the sinner?
நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்?
So what does it say there?
ஆகவே இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
Very difficult for a righteous person to be saved.
ஒரு நீதிமான் ரட்சிக்கப்படுவது கஷ்டமான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
And if it's difficult for a righteous person, imagine what's going to happen to the godless person.
ஒரு நீதிமானே ரட்சிக்கப்படுவது அவ்வளவு கஷ்டமா இருக்குமானால் தேவனற்ற மனிதன் அவனை எண்ணி பாருங்களேன்.
So when somebody says no, it's very easy.
இல்லை இல்லை இது ரொம்ப ஈஸியான வழி எளிது என்று சொன்னால்,
just say Lord Jesus come to my heart, I'm okay.
ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லிவிட்டேன், இப்பொழுது நான் நன்றாக தான் இருக்கிறேன் என்று சொல்வார்களானால்,
you need to understand the way God has made for salvation.
ரட்சிப்புக்கென்று தேவன் நியமித்த வழியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
In our last session we saw how serious sin is in God's eyes.
கடந்த கூட்டத்திலே தேவனுடைய கண்களிலே பாவம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, சீரியஸா இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம்.
And how horrible sin is, how high God's standard of holiness is.
தேவனுடைய பரிசுத்தத்தின் நிலவரம் எவ்வளவு மென்மையா இருக்கிறது என்பதையும், மனிதனுடைய பாவம் எவ்வளவு கொடிதா இருக்கிறது என்பதையும் நாம் பார்த்தோம்.
Let me show you two or three examples.
இரண்டு மூன்று உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
In Genesis chapter 3,
ஆதியாகமம் 3 அதிகாரம்,
we read that God told Adam that if you eat from this forbidden tree you'll die, in the same day you'll die.
இந்த விலக்கப்பட்ட கனியை புசிக்கும் அந்த நாளிலே நீ சாவாய் என்று தேவன் ஆதாமுக்கு சொன்னார்.
Genesis 2:17, in the day you eat it you will die.
அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாவாய் என்று ஆதியாகமம் 2:17 சொல்லப்படுகிறது.
Physically he did not die for 930 years.
சரீர பிரகாரமாக 930 வருஷங்களுக்கு அவன் மரிக்கவே இல்லை.
But that is also the same day because the Bible says one day is with the Lord is 1000 years.
தேவனுக்கு 1000 வருஷங்கள் ஒரு நாளை போல இருக்கிறது. ஆகவே 930 வருஷம் கழித்து இறந்தாலும் தேவனுடைய பார்வையிலே அதே நாளிலே இறந்தான் என்று நாம் ஒரு கணக்கு சொல்லலாம்.
That is why nobody lived more than 1000 years in the human race.
ஆகவே தான் மனுஷ வர்க்கத்திலே யாருமே ஆயிரம் வருஷங்களுக்கு மேலாக உயிர் வாழ்ந்ததே இல்லை.
Because in the day they sin they die.
என்ன பாவம் செய்கிற அந்த நாளிலே சாவீர்கள்.
And one day is with the Lord is 1,000 years, so it is impossible for anybody to live more than 1,000 years.
ஆகவே தேவனுடைய பார்வையிலே 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்கிறது. யாருக்குமே 1000 வருஷத்துக்கு மிஞ்சி உயிர் வாழ்வது முடியாத காரியம்.
But spiritually they died in the same moment.
ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே அந்த பாவம் செய்த அந்த நேரத்தில் தானே மரித்தார்கள்.
That means their connection with God was broken.
அவருடைய பொருள் என்னவென்றால் தேவனோடு கூட இருக்கக்கூடிய அவருடைய உறவு முறிந்து விட்டது.
It's like the plug being pulled out from the socket.
அங்கே பிளக்கை நீங்க மாட்டி இருக்கீங்க, அந்த பிளக்கை உருவி எடுக்கிறது போல.
The connection with God is broken.
தேவனோடு கூட உள்ள அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது.
Now the question is,
இப்பொழுது கேள்வி என்னவென்றால்,
how many sins are required for this connection to be broken?
இந்த தொடர்பு துண்டிக்கப்படுவதற்கு குறைந்தபட்சம் எத்தனை பாவங்கள் இருக்க வேண்டும்?
In Genesis 3 you read they committed only one sin.
ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறது போல ஒரே ஒரு பாவம் தான் செய்தார்கள்.
And immediately they were thrown out of paradise.
உடனடியாக அவர்கள் பரதேசிலிருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டார்கள்.
That is written in the beginning of the Bible.
இது வேதத்தின் ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
To teach us.
நமக்கு எதை போதிக்க முடியாக?
One sin is enough to cut your relationship with God.
தேவனோடு உனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை துண்டிப்பதற்கு ஒரு பாவம் போதும் என்பதை போதிப்பதற்காக.
We don't think like that.
ஆனால் நாம் அப்படி எண்ணுவதில்லை.
You know, to our children also we give one more chance, one more chance, one more chance.
நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, இந்த முறை போகட்டும், அடுத்த முறை பார்த்துக்கொள்வோம், இந்த முறை போகட்டும் என்று நிறைய தருணங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம்.
Even in the school, okay, you fail, you can do the examination again.
பள்ளியிலேயும் கூட ஒரு முறை தோல்வி அடைந்து விட்டால் சரி, மீண்டுமாய் தேர்வு எழுதி பாஸ் பண்ணலாம் என்று சொல்கிறார்கள்.
Most offices they will not sack you from your job because you made one mistake.
அநேக அலுவலகங்களிலே ஒரு தவறு செய்தபடினாலே உடனே வேலையை விட்டு நீக்கவும் மாட்டார்கள்.
But with God it's different.
ஆனால் தேவனுடைய பார்வையில் அது வித்தியாசமாக இருக்கு.
God is light and there is no darkness in him at all.
தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிலே எவ்வளவு வேணும் இருள் இல்லை.
So one sin is enough to cut your relationship with God.
ஆகவே தேவனோடு கூட உள்ள உங்கள் தொடர்பை துண்டிப்பதற்கு ஒரு பாவம் போதுமானது.
You don't need to commit 5 sins or 10 sins.
5 பாவங்களோ 10 பாவங்களோ செய்வதற்கு காத்திருக்க வேண்டாம்.
Whether you commit one sin or 10,000 sins, your connection with God is gone.
ஒரு பாவமோ 10,000 பாவங்களோ தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது.
It's like if a vessel has got one hole or 1,000 holes, whatever is in it leaks out.
ஒரு பாத்திரத்திலே ஒரு ஓட்டை இருந்தாலும் சரி, 1,000 ஓட்டைகள் இருந்தாலும் சரி, அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் எல்லாம் ஒழுகிவிடும்.
You say, God, you are so strict with one sin.
ஆண்டவரே, ஒரு பாவத்தை குறித்து நீர் இவ்வளவு கண்டிப்புள்ளவராய் இருக்கிறீரா?
And I ask you, with one hole in a vessel you won't collect milk in it, you are so strict.
நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஏன் வீட்டில் நீங்க பால் வாங்கும் போது ஒரு ஓட்டை தானே இருக்கு, பரவாயில்ல இதுல பால் வாங்கலாம்னு சொல்லி ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க?
If there is one hole,
ஒரு ஓட்டை தானே இருக்கு இந்த பாத்திரத்துல, இன்னைக்கு இந்த பாத்திரத்துல பால் வாங்கி காய்ச்சுவோமே.
Why you are so strict?
ஏன் நீங்கள் அவ்வளவு கண்டிப்பா இருக்கிறீர்கள்?
God is also like that.
தேவனும் அப்படி தான் இருக்கிறார்.
One sin,
ஒரு பாவம் உங்களுடைய வாழ்க்கையிலே
is like one hole in the vessel.
அது உங்கள் பாத்திரத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஓட்டையை போல இருக்கு.
You know very well, whether it's one hole or 100 holes, you will not collect milk in that vessel.
அந்த பாத்திரத்துல ஒரு ஓட்டை இருந்தால் என்ன, 100 ஓட்டைகள் இருந்தால் என்ன, அந்த பாத்திரத்திலே நீங்கள் பால் வாங்கவே மாட்டீர்கள்.
So God is also like that.
ஆகவே தேவனும் அப்படி தான் இருக்கிறார்.
That is how sin is.
இப்படி தான் பாவம் இருக்கிறது.
We don't see sin in the same way and that is why we play the fool with sin.
நாம் பாவத்தை இப்படிப்பட்ட கண்ணோட்டத்திலே நாம் பார்க்காதபடினாலே நாம் பாவத்தோடு கூட விளையாடுகிறோம்.
We keep on making holes in the vessel.
நாம் பாத்திரத்திலே இன்னும் அதிகமாக ஓட்டை போட்டுக்கொண்டே இருக்கிறோம்.
It's okay.
பரவாயில்லை என்று சொல்கிறோம்.
Now you can repair the hole but you must repair it immediately.
நீங்கள் அந்த ஓட்டை அடைத்து விடலாம், ஆனால் உடனடியாக அந்த ஓட்டை அடைக்க வேண்டும்.
Because you got only one vessel.
ஏனென்றால் உங்கள் வீட்ல ஒரே ஒரு பாத்திரம் தான் இருக்குது.
You got only one life.
உங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது.
The wonderful news is that the hole can be repaired.
அற்புதமான செய்தி என்னவென்றால் அந்த ஓட்டை அடைக்கப்பட முடியும்.
But if you don't repair it then you're lost.
ஆனால் அந்த ஓட்டை நீங்கள் அடைக்க முயற்சி எடுக்காவிட்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழந்து விடுவீர்கள்.
So first thing you must confess, there are holes in my vessel.
ஆகவே அறிக்கையிட வேண்டிய முதல் காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னவென்றால், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையாகிய பாத்திரத்தில் ஓட்டை இருக்கிறது.
These are all the holes in my vessel.
ஆண்டவரே இந்த ஓட்டைகள் தான் என்னுடைய பாத்திரத்தில் இருக்கிறது.
This one, this one, this one, this one, and name the sins that you know.
இந்த பாவம், இந்த துவாரம் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தை ஒவ்வொன்றாய் சொல்லுங்கள்.
ஆண்டவரே, I want you to repair all of them.
ஆண்டவரே அவைகள் எல்லாவற்றையும் நீர் அடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
I can't do it.
என்னால செய்ய முடியாது.
I want you to do it.
ஆனால் நான் நீ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
That is the meaning of repentance.
இதுதான் மனம் திரும்புதலினுடைய பொருள்.
Say, Lord, I really want to give up these sins.
ஆண்டவரே, இந்த பாவங்களை எல்லாம் நான் விட்டு விட விரும்புகிறேன்.
I want you to fix these holes that there's no leak in my vessel anymore.
ஆண்டவரே, இனிமேலும் என்னுடைய வாழ்க்கையாகிய பாத்திரத்திலே ஒழுக்கு இருக்க கூடாது. ஆண்டவரே, அந்த ஒழுகாமல் நீர் எல்லா துவாரத்தையும் அடைத்து விடும்.
If God sees that you're serious, he'll fix every hole.
நீங்கள் இந்த காரியத்தை குறித்து சீரியஸா இருக்கிறீர்கள் என்று தேவன் அறிந்தால் எல்லா துவாரங்களையும் அடைத்து விடுவார்.
Don't say I can't get victory over anger.
என்னாலே கோபத்திலே மேற்கொள்ள முடியாது என்று சொல்லவேண்டாம்.
I also can't.
நானும்
I was also slave to anger.
நானும் கோபத்துக்கு அடிமையாயிருந்தேன்.
My home and other places.
என்னோட குடும்பத்திலே மற்ற இடங்களிலே.
But God fixed it.
ஆனால் தேவன் அந்த துவாரத்தை அடைத்து விட்டார்.
Nobody, none of us can fix these holes, but God can fix all of them.
நாம் யாருமே நமக்குள்ள ஓட்டைகளை அடைக்க முடியாது. ஆனால் தேவன் எல்லா துவாரங்களையும் அடைத்து விட முடியும்.
All of us are slaves to all these sins.
நாம் எல்லாருமே இந்த எல்லா பாவங்களுக்கும் அடிமைகளாய் தான் இருக்கிறோம்.
Some holes are bigger, some holes are smaller.
சில துவாரங்கள் சிறிதா இருக்கிறது, சில துவாரங்கள் பெரிதா இருக்கிறது.
It doesn't make a difference in your vessel whether the hole is big or small. The milk leaks out.
உங்களுடைய பாத்திரத்திலே துவாரம் சிறிதா இருந்தால் என்ன, பெரிதா இருந்தால் என்ன, பாத்திரத்திலே இருக்கக்கூடிய பால் ஒழுகிவிடும்.
One who is a big slave to lust, another small slave to lust. What difference does it make?
ஒரு நிச்சயக்கு பெரிய அடிமையா இருக்கிறான், இன்னொரு நிச்சயக்கு சிறிய அடிமையா இருக்கிறான், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்?
It's like a big hole and a small hole in a vessel.
ஒரு பாத்திரத்திலே பெரிய ஓட்டை சின்ன ஓட்டை போல இருக்கிறது.
And it's like one man glorying, your hole is big and my hole is small in my vessel.
ஏய், உன்னுடைய பாத்திரம் ஓட்டை தான் பெருசா இருக்கு, என் பாத்திரம் ஓட்டை சின்னதா இருக்குன்னு சொல்லி மேன்மை பாராட்டுதல் என்ன பிரயோஜனம்? ரெண்டுமே ஓட்டை பாத்திரம்
தான். Both of them, the milk is leaking out.
இரண்டு பாத்திரத்துமே பால் ஊத்தினால் ஒழுகிவிடும்.
It's like a joke.
இது ஒரு ஜோக்கை போல இருக்கிறது.
You are a bigger sinner than me.
நீ என்னை விட பெரிய பாவி என்று சொல்வது ஒரு ஜோக்கை போல இருக்கிறது.
If I were to draw a picture.
நான் ஒரு படத்தை வரையறேன் என்று வைத்துக்
கொள்வோம். Two people holding milk in a vessel.
இரண்டு பேர் பாத்திரத்திலே பாலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
One has got a big hole, it's flowing down.
ஒருவன் பெரிய ஓட்டை அவன் பாத்திரத்துல, அந்த பெரிய ஓட்டை வழியாக பால் ஒழுகுகிறது.
One man has got a small hole, the milk is also flowing down.
இன்னொரு மனிதன் சின்ன பாத்திரத்தை வைத்திருக்கிறான், சின்ன துவாரம் உள்ள பாத்திரத்தை வைத்திருக்கிறான், அதன் வழியாகவும் பால் ஒழுகி கொண்டிருக்கிறது.
You can see in the picture both milk is flowing out.
அங்கே படத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள், இரண்டு பாத்திரங்களிலும் இருந்து பால் ஒழுகி கொண்டிருக்கிறது.
And the man with the small hole is saying, what, you are a bigger sinner than me, I am not such a big sinner.
அந்த சிறிய துவாரம் உள்ள பாத்திரத்தை வைத்திருக்கிறான், பெரிய துவாரம் உள்ள பாத்திரத்தை வைத்திருக்கிறவனை பார்த்து, என்னை காட்டிலும் நீ பெரிய பாவி என்று இவன் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான்.
It's a joke.
இது ஒரு ஜோக் தான்.
What does it matter?
அது என்ன என்ன பிரயோஜனம் அப்படி சொல்வது?
Both vessels are empty.
இரண்டு பாத்திரங்களுமே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தால் வெறுமையாகி விடுகிறது.
We must have some sense.
இப்படிப்பட்ட ஒரு அறிவு உடையவர்களாய், உணர்வு உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
God says all have sinned.
எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்று தேவன் சொல்கிறார்.
Every body's vessel has got holes.
எல்லாருடைய பாத்திரங்களிலுமே துவாரங்கள் காணப்படுகிறது.
The number of holes doesn't matter.
எத்தனை துவாரங்கள் என்பது அது ஒரு பொருட்டல்ல.
If you have more holes, it takes longer time to fix it, that's all.
உனக்கு நிறைய துவாரங்கள் இருக்குமானால் அதிக நேரம் பிடிக்கும் எல்லாவற்றையும் ஒட்டுவதற்கு.
But we have to admit one sin is enough to send Adam and Eve out of Eden.
ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விலக்குவதற்கு ஒரு பாவம் போதுமானதாக இருந்தது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும்.
You know, when speaking to children,
பிள்ளைகளிடத்தில் பேசும்பொழுது,
we sometimes tell them like this.
நாம் இப்படி சொல்கிறோம் பிள்ளைகளிடத்தில்,
supposing all the people in the world were good.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று வைத்துக்
கொள்வோம். Nobody has got any holes in their vessel.
யாருடைய பாத்திரத்திலுமே துவாரம் இல்லை.
And you are the only one in the whole world who has committed sin.
இந்த முழு உலகத்திலே நீ ஒருவன் தான் பாவம் செய்தவனா இருக்கிறாய்.
Think of it like that.
அப்படி நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள்.
Each of you.
உங்கள் ஒவ்வொருவரும்
right now.
இப்பொழுதே.
That everybody in the world was good except you.
எல்லாரும் உங்களை தவிர உலகத்தில் எல்லாரும் நல்லவர்கள்.
You are the only sinner.
நீ மட்டுமே ஒரு பாவி.
Now my question is.
இப்பொழுது இந்த கேள்வி என்னவென்றால்,
would Jesus have come from heaven to die only for you?
உனக்கு மட்டும் மரிப்பதற்கு இயேசு பரத்திலிருந்து இறங்கி வந்திருப்பாரா?
The answer is yes.
அதுக்கு பதில் ஆம்.
Even if you are the only sinner in the world,
இந்த உலகத்திலே முழு உலகத்திலே நீ மட்டுமே பாவியா இருந்தாலும் கூட,
that's how we explain it to children and that's how we adults also must understand it.
இப்படி தான் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம், நம் பெரியவர்களும் இப்படி தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
That has helped me.
இது எனக்கு அதிகமா உதவி செய்திருக்கிறது.
Lord, if all the people in the world were good and I am the only sinner,
ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவிகளாய் நல்லவர்களாய் இருந்தாலும் நான் மட்டுமே பாவியா இருந்தால்,
I know you would have come from heaven to die only for me.
நீர் எனக்காக மட்டும் பரத்திலிருந்து இறங்கி வந்து மரித்திருப்பீர் ஆண்டவரே.
Because even one sinner is precious in God's eyes.
ஒரு பாவி தேவனுடைய கண்களிலே விலையேறப்பெற்றவனாய் இருக்கிறான்.
And he loves even one sinner like me.
என்னைப் போல ஒரு பாவியை மட்டும் அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார்.
When I understood it like this, it is much easier for me to love Jesus.
இப்படி நான் இதை விளங்கிக் கொண்டபொழுது எனக்கு இயேசுவை நேசிப்பது என்பது சற்று லகுவாய் இருக்கிறது.
I think I am the only sinner.
நான் ஒருவன் தான் பாவி என்று நான்
எண்ணுகிறேன். And he came from heaven to die only for me.
எனக்காக மட்டுமே அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்தார்.
The Bible says don't be a busybody in other people's matters.
வேதம் என்ன சொல்கிறதுனால் மற்றவருடைய அலுவல்களிலே நீங்கள் உங்களை திளைத்துக் கொள்ள வேண்டாம்.
It's not my business to find out if other people are sinners.
ஆகவே மற்றவர்கள் எல்லாரும் பாவிகளா இல்லையா என்று கண்டுபிடிப்பது என்னுடைய வேலை அல்ல.
I know my sin.
என்னுடைய பாவம் எனக்கு தெரியும்.
And Jesus died for me.
இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரித்தார்.
That is salvation.
இதுதான் ரட்சிப்பு.
When you say Jesus died for the world, that's not salvation. That is just a history.
இயேசு இந்த உலகத்தின் பாவத்துக்காக மரித்தார் என்று சொன்னால் அது ரட்சிப்பு அல்ல, அது ஒரு சரித்திரம்.
That is correct.
அது சரிதான்.
That is like saying once upon a time Shah Jahan ruled India.
ஒரு முற்காலத்திலே ஷாஜகான் இந்தியாவை அரசாண்டான் என்று சொல்லுகிற சரித்திரத்தை போல தான் இதுவும் இருக்கிறது. அதனால என்ன?
Jesus died for the sins of the world. It's true.
இயேசு உலகத்தின் பாவத்துக்காக மரித்தார், அது மெய்தான்.
There's no salvation there.
ஆனால் அதிலே ரட்சிப்பு இல்லையே.
Salvation is when I see Jesus died for me.
இயேசு எனக்காக மரித்தார் என்பதை பார்க்கும் பொழுது தான் அங்கே ரட்சிப்பு வருகிறது.
You see it for yourself.
நீங்களாகவே இதை பார்த்திருக்க வேண்டும்.
Then it is your salvation.
அப்பொழுது தான் அது உன்னுடைய ரட்சிப்பாய் மாற முடியும்.
Otherwise it's just history.
இல்லாவிட்டால் அது வெறும் சரித்திரம் தான்.
So the second thing we need to see is this.
நாம் பார்க்க வேண்டிய இரண்டாவது காரியம் இது.
Okay, there's only one sinner in the world. All the others are good.
முதல் காரியம் பார்த்து விட்டோம், மற்ற எல்லாரும் நல்லவர்கள்.
And I am the only sinner.
நான் மட்டும் தான் பாவி.
Okay, Jesus came to die for me.
சரி, இயேசு எனக்காக மரிக்க முடியாய் வந்தார்.
Second thing I need to see.
நான் பார்க்க வேண்டிய இரண்டாவது காரியம்
is I have committed only one sin.
நான் ஒரே ஒரு பாவம் தான் செய்திருக்கிறேன்.
Not 2000 or million like I've done.
2000 பாவங்களையோ அல்லது லட்சக்கணக்கான பாவங்களை போல அல்ல.
I am the only sinner.
நான் மட்டுமே இந்த உலகத்திலே பாவி.
I committed only one sin.
நான் ஒரே ஒரு பாவத்தை தான் செய்திருக்கிறேன்.
Okay.
சரியா?
Now the question is,
இப்பொழுது கேள்வி,
does Jesus still have to die for one sin committed by one sinner?
ஒரே ஒரு பாவி செய்த ஒரு பாவத்திற்காக இன்னும் இயேசு வந்து மரித்திருக்க வேண்டுமா?
Yes.
ஆம்.
Otherwise I'll go to hell.
இல்லாவிட்டால் நான் நரகத்துக்கு போவேனே.
So you need to see it like that.
ஆகவே நீங்கள் இப்படி இதை பார்க்க வேண்டும்.
First of all that you are the only sinner.
முதலாவதாக நீங்கள் ஒருவர் மட்டும் தான் பாவி.
இரண்டாவதாக only one sin in your whole life.
முழு வாழ்க்கையில ஒரே ஒரு பாவத்தை தான் செய்திருக்கிறேன்.
I know that's not true but you imagine that was true.
அது மெய் அல்ல என்று எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் அப்படி நீங்கள் எண்ணி பாருங்கள்.
That you committed only one sin.
ஒரே ஒரு பாவம் தான் செஞ்சிருக்கேன்னு சொல்லி நினைச்சு பாருங்க.
Die for you.
இயேசு உங்களுக்காக மரித்திருந்திருப்பார்.
Then you will realize.
அப்பொழுது நீங்கள் என்ன உணர்வீர்கள் என்றால்,
God say oh that fellow is a great sinner I'm not such a great sinner.
அவன் என்னை விட ஒரு பெரிய பாவி, நான் அந்த அளவுக்கு பெரிய பாவி அல்ல என்று நீங்கள் சொல்ல மாட்டீங்க.
What difference does it make even if you committed only one sin Jesus had to die for you?
ஒரு பாவம் செய்திருந்தால் போதுமே, இயேசு அதற்காக மரிக்க வேண்டியதா இருந்ததே.
Same amount of suffering Jesus has to go through even if there's only one sinner and he's committed only one sin.
ஒரே ஒரு பாவி தான் உலகத்தில் இருக்கிறான், அவனும் ஒரே ஒரு பாவத்தை தான் செய்திருக்கிறான் என்றாலும் கூட இயேசு கிறிஸ்து அதே பாடுகளுக்குள்ளாய் தான் போயிருந்திருக்க வேண்டும்.
All that he went through on the cross he still has to go through for one sinner who committed only one sin.
ஒரே ஒரு பாவி செய்த ஒரே ஒரு பாவத்திற்காக கூட தேவன் சிலுவையில் எந்த அளவுக்கு பாடுபட்டாரோ அதே அளவு பாடுபட்டிருந்திருக்க வேண்டும்.
Why am I saying it like that?
ஏன் நான் இப்படி சொல்கிறேன்?
Then you understand how serious one sin is.
அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பாவம் எவ்வளவு பயங்கரமானது, கொடூரமானது என்பதை நீங்கள் உணர்ந்து
கொள்வீர்கள்.
இந்த ஒரு பாவத்திற்காக ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டு விட்டார்கள்.
Only one sinner who committed only one sin in his life Jesus had to come and suffer all that and die.
ஒரு மனிதன் ஒரே பாவி செய்த ஒரே ஒரு பாவத்திற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்து அவ்வளவு பாடுபட்டு மரிக்க வேண்டியிருந்தது.
I don't know whether you have seen it like that.
இப்படி நீங்கள் இதை பார்த்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை.
So when you see it like that you realize that sin is a very serious thing.
இப்படி நீங்கள் இதை பார்க்கும் பொழுது பாவமானது பயங்கரமானது என்று நீங்கள் உணர்வீர்கள்.
When sin was upon Jesus my sin and your sin God looked away from him.
உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட பொழுது தேவன் அவரை பார்க்கும் பொழுது தம்முடைய முகத்தை விலக்கிக்
கொண்டார்.
தேவன் சொல்கிறார், என்னால் அதை பார்க்க முடியாது.
No, no, no.
இல்லை இல்லை.
But Lord, this is not my sin, it's somebody else's sin.
என்னுடைய பாவம் அல்ல, வேறொருடைய பாவம் தானே நான் சுமந்து கொண்டிருக்கிறேன்.
No, I can't look at it.
இல்லை இல்லை, என்னால் பார்க்க முடியாது.
If God cannot look at sin when it is on his own son how will he look at sin in your life?
தம்முடைய சொந்த குமாரன் மீது வைக்கப்பட்ட பாவத்தையே தேவன் பார்க்க முடியவில்லை என்றால் உங்கள் மீது இருக்கக்கூடிய பாவத்தை தேவன் எப்படி பார்ப்பார்?
You see on Calvary.
கல்வாரியிலே பாருங்கள்.
Sin when our sin was on Jesus.
நம்முடைய பாவம் இயேசுவின் மீது வைக்கப்பட்ட பொழுது
Bible says God forsook him.
வேதம் சொல்கிறது தேவன் அவரை தள்ளிவிட்டார்.
That means he said, I'm not going to have anything more to do with you.
தேவன் அவரை கைவிட்டு விட்டார். இனி அவருக்கான ஒன்றும் செய்ய முடியாது என்று பிதா சொல்லிவிட்டார்.
Why?
ஏன்?
Because that is how bad sin is.
இப்படித்தான் பாவம் பயங்கரமா இருக்கிறது.
Sin is a terrible thing.
பாவம் பயங்கரமான காரியம்.
We need to see it like that.
நாம் இந்த கண்ணோட்டத்தோடு கூட பார்க்க வேண்டியிருக்கிறது.
Only when we see it like that, we see the seriousness of sin.
இப்படி பாவத்தை பார்த்தால் தான் அதனுடைய கொடூரத்தை நம்மால் பார்க்க முடியும்.
Then we understand how wonderful it is to be saved.
அப்பொழுதுதான் ரட்சிக்கப்படுவது எவ்வளவு அற்புதமான காரியம் என்பதை நாம் உணர்வோம்.
See, I'll give you another example.
இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Once upon a time, the most terrible disease the world knew was cancer.
ஒரு சில காலங்கள் முன்பதாக இந்த உலகம் அறிந்த கொடிய வியாதி புற்றுநோய்.
But there is some amount of treatment for cancer and people can live even 20-30 years after it's treated.
அந்த கேன்சருக்கு கூட சில வைத்தியம் இருக்கிறது. அந்த சிகிச்சை கொடுக்கப்பட்ட பிறகு 20 அல்லது 30 ஆண்டுகள் வரை அவர்கள் அந்த வியாதியோடு கூட வாழ முடியும்.
Yeah, there are cases like that, I know.
நான் அறிந்திருக்கிறேன் சிலர் அப்படி புற்றுநோயோடு கூட வாழ்ந்திருக்கிறார்கள்.
But now there is another more terrible disease called AIDS.
இப்பொழுது அதை காட்டிலும் கொடூரமான ஒரு வியாதி என்னவென்றால் எய்ட்ஸ் வியாதி.
And for AIDS, there is no cure.
இன்றைக்கு எய்ட்ஸ் வியாதிக்கு குணமே இல்லை.
It's a sexual disease.
இது பாலியல் சம்பந்தமான நோய்.
It's a punishment that God has given to people who indulge in that type of sin.
இப்படிப்பட்ட பாவத்திலே தங்கள் ஈடுபடுத்தி கொள்ளுகிறவர்களுக்கு தேவனே கொடுக்கக்கூடிய தண்டனையாக அந்த எய்ட்ஸ் வியாதி இருக்கிறது.
And when people get it,
ஜனங்களுக்கு அது வரும்பொழுது
they just die. They've just got to wait to die.
அவர்கள் மரிப்பதற்கு தான் காத்திருக்க வேண்டுமே ஒழிய வேற ஒன்றுமே அவர்களால் செய்ய முடியாது.
But
ஆனால்
sometimes before they die they accept Christ.
சில சமயத்திலே மரிப்பதற்கு சற்று முன்னாக இயேசு ஏற்றுக்கொள்கிறார்கள்.
And some of them are saved.
அதிலே சிலர் ரட்சிக்கப்பட்டும் இருக்கிறார்கள்.
So but they don't get healed.
ஆனாலும் அவருக்கு குணம் கிடைப்பதில்லை.
Because they got this disease they die.
இந்த வியாதி அவருக்கு வந்தபடினாலே சுகம் கிடைக்காமலே அவர் மரிக்கிறார்கள்.
No cure for it.
அதற்கு சுகமே இல்லை. சிகிச்சையே கிடையாது.
So sin is worse than that.
பாவம் இதை காட்டிலும் கொடூரமானது.
You need to see that.
நீங்கள் இதை பார்க்க வேண்டும்.
Supposing one day,
ஒரு நாளிலே,
some doctor discovers a cure for AIDS.
AIDS-க்கு என்று ஒரு டாக்டர் ஒரு மருந்தை கண்டுபிடித்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம்.
And you got AIDS and you're about to die.
நீங்கள் இப்பொழுது மரிக்கும் தருவாயில் இருக்கிறீர்கள். உங்களுக்கும் AIDS வந்து விட்டது.
And this man has discovered a cure.
இந்த டாக்டர் இந்த மனிதன் ஒரு மருந்தை கண்டுபிடித்து விட்டார்.
He's a good man and he gives it out free.
அவன் நல்ல ஒரு மனிதர். ஆகவே இலவசமாக இந்த மருந்தை கொடுக்கிறார்.
Or even if he charges for it, you'll be willing to pay 1 lakh, 5 lakhs, any amount for it.
அதற்காக அவர் விலை கேட்டாலும் கூட நீங்கள் 1 லட்சமோ 5 லட்சம் ரூபாயோ நீங்கள் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்கள்.
ஏனென்றால்
அது உங்களுடைய உயிரை காப்பாற்றுகிறது.
Even if you pay 1 lakh for it,
அதற்காக 1 லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுத்தாலும் சரி,
you will still be so grateful to this man for discovering something that saved your life.
உங்களுடைய ஜீவனை காப்பாற்ற கூடியதான ஒரு மருந்தை கண்டுபிடித்தபடினாலே அவருக்கு நீங்கள் மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள்.
Why is it so many believers are not grateful to Jesus like that?
இதுபோல ஏன் அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதில்லை?
I find many people are more grateful to some doctor who treats them of some sickness than to Jesus who died for their sins.
நான் பார்க்கிறது என்னவென்றால் ஒரு சில வியாதிகளுக்கு சிகிச்சை கொடுத்த டாக்டர் இடத்திலே நன்றி உள்ளவர்களா இருக்கிறது போல அது அளவு கூட இல்லை இயேசு இடத்திலே அவருக்கு நன்றி இல்லாமல் இருக்கிறார்.
Some doctor who did a complicated operation and saved you from death.
மிகவும் கஷ்டமான ஒரு அறுவை சிகிச்சை செய்து மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கின ஒரு டாக்டருக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களா இருக்கிறீர்கள்.
So grateful to that man.
அவருக்கு எவ்வளவோ நன்றி உள்ளவர்களா இருக்கிறீர்கள் அந்த மனிதனுக்கு.
Not so grateful to Jesus who gave his life for them.
ஆனால் அவர்களுக்காக ஜீவனையே கொடுத்த இயேசுவுக்கு அவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருப்பதில்லை.
How do we show our gratitude to Jesus?
இப்போ இயேசுவுக்கு எப்படி நாம் நன்றியை காண்பிக்க முடியும்?
Not just by clapping our hands.
நம்முடைய கைகளை தட்டி காண்பிக்க முடியாது.
No.
இல்லை.
It's by giving our life to him.
நம்முடைய ஜீவனை அவருக்கு கொடுப்பதன் மூலமாக.
And so the reason why many people are not grateful to Jesus like this is because first of all they have not understood the seriousness of sin.
இப்படி ஏன் அநேகர் இயேசுக்கு நன்றி உள்ளவர்களாக இல்லாமல் இருக்கிறார்கள்? அதற்கு காரணம் என்னவென்றால் பாவம் எவ்வளவு கொடிதா இருக்கிறது என்பதை அவர்கள் இன்னும் பார்க்கவில்லை.
If a doctor healed you of some cough and cold, you're not going to be so grateful to him.
உங்களுடைய சளி இருமலுக்காக ஒரு டாக்டர் மருந்து கொடுத்தால் அதற்கு போய் ரொம்ப நன்றி உள்ளவர்களா இருக்க மாட்டீர்கள்.
Cough and cold you can be healed even without going to a doctor.
ஒரு டாக்டர்கிட்ட போகாமலே சளி இருமல் சுகமாகி விடும்.
But if some doctor cured you of AIDS,
ஆனால் ஒரு AIDS,
you'll be grateful to him all your life.
AIDS வியாதிக்கு ஒரு டாக்டர் உங்களுக்கு சிகிச்சை கொடுத்து குணமாகி விட்டால் வாழ்க்கை முழுவதும் அவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருப்பீர்கள்.
Somebody does not know the seriousness of AIDS, then they will not be grateful to that doctor.
ஆனால் ஒருத்தருக்கு AIDS உடைய வியாதியினுடைய கொடூரம் அவருடைய பயங்கரம் தெரியவில்லை என்றால் அவர் அந்த அளவுக்கு நன்றி உள்ளவராக இருக்க மாட்டார்.
ஈவன் கேன்சர்,
புற்றுநோய் கூட.
Suppose you go to some illiterate old lady in a village.
ஒரு கிராமத்துல படிக்காத ஒரு பாட்டி இடத்துல போகிறீர்கள்.
And doctor says you got cancer.
அங்கே டாக்டர் உங்களுக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொல்றாரு.
You got cancer.
அந்த எக்ஸ்ரே படத்திலே உங்களுக்கு புற்றுவியாதி இருக்கிறது தெரிகிறது.
Come immediately for operation, we can cure you.
உடனடியாக அறுவை சிகிச்சைக்கு வந்தால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்றார்.
She has never heard word cancer in her life.
அந்த பாட்டி கேன்சர்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லை வாழ்க்கையிலே.
She thinks it's like some cough and cold.
அந்த பாட்டி ஏதோ இருமல் சளி போல இருக்கு என்று அந்த பாட்டி
எண்ணிக்கொள்கிறார்.
இந்த வியாதிக்கு போய் ஆபரேஷன் பண்ணி 5000 செலவு பண்ணணுமா? வேண்டாம் வேண்டாம்.
She sleeps peacefully at night.
இரவு நல்ல சந்தோஷமா சமாதானமா தூங்குறாங்க.
But if you are an educated person and you hear that you got cancer.
ஆனால் படித்தவர்களாக நீங்கள் கேன்சரை பற்றி கேள்விப்படும் பொழுது
you will not sleep peacefully that night.
நீங்க நைட் நல்லா தூங்குவீங்களா?
Why?
ஏன்?
Because you know how serious cancer is.
இந்த கேன்சர் வியாதி எவ்வளவு கொடூரம் என்று உங்களுக்கு தெரியும்.
How is it you can lust with your eyes during the day?
பகலிலே நீங்கள் கண்களை கொண்டு இச்சையோடு பார்க்கிறீர்கள்.
Shout at somebody.
அல்லது யாரையாவது கோபத்தோடு கூட சத்தம் போடுகிறீர்கள்.
And like that old lady you can sleep peacefully at night.
அந்த வயசான பாட்டி போல நீங்க நைட்ல நல்லா தூங்குறீங்க.
How you can sleep so peacefully?
எப்படி அவ்வளவு சமாதானமா தூங்க முடியுது? பாவம் செஞ்சீங்க.
Old lady can sleep peacefully after being diagnosed with cancer.
அந்த வயதான பாட்டி கேன்சர்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட நல்லா தூங்கிட்டு இருக்காங்களே, அது போல நீங்க எப்படி தூங்க முடியுது?
Tell you why?
நான் சொல்லட்டுமா ஏன்னு?
She doesn't know how serious cancer is.
அந்த பாட்டிக்கு கேன்சர் வியாதியுடைய கொடூரம் தெரியவில்லை.
And spiritually you are also an illiterate person, you don't know how serious sin is.
ஆவிக்குரிய ரீதியிலே நீங்களும் அந்த படிக்காத பாட்டிய போல தான் இருக்கீங்க, உங்களுக்கும் பாவம் எவ்வளவு கொடிது என்று தெரியவில்லை.
Whereas an educated person cannot sleep peacefully when he's got diagnosed with cancer.
ஒரு படித்தவன் தனக்கு கேன்சர் இருக்குது என்று கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் இரவுல நித்திரையே வராது.
And a spiritually educated person cannot sleep at night till his sin is settled.
அதே போல ஆவிக்குரிய ரீதியிலே படித்தவன் தன்னுடைய பாவத்துக்கு அவன் அது செட்டில் அதை சரி செய்யும் வரைக்கும் அவன் தூங்க மாட்டான்.
I can never sleep at night if I've got a bad conscience.
எனக்கு ஒரு கெட்ட மனசாட்சி இருக்கும்போது இரவில் என்னால தூங்கவே முடியாது.
Leave alone night I cannot even live during the day for a few minutes if I've got a bad conscience.
இரவில் தூங்குறதை விட்டு விடுங்கள், பகலிலே கொஞ்ச நேரம் கூட என்னால வாழ முடியாது கெட்ட மனசாட்சி வைத்துக் கொண்டு.
Like a thorn in the foot.
அது என்னுடைய காலில் முள் குத்துறது போல இருக்கு.
I keep on walking with that thorn in the foot. How long can I walk?
அந்த காலில் முள் குத்திருச்சு எடுக்காம நான் நடந்துக்கிட்டே இருந்தனா எவ்வளவு நேரம் நடக்க முடியும்?
My brothers and sisters,
என் சகோதர சகோதரிகளே,
you really want to appreciate salvation,
நீங்கள் இரட்சிப்பை உண்மையாலுமே நீங்கள் அதை உண்மையான நிலையிலே பார்க்க வேண்டுமானால்,
you have to recognize the seriousness of sin.
பாவத்தினுடைய பயங்கரத்தை கண்டிப்பாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
That is the big problem with many believers.
அநேக விசுவாசிகளிடையே உள்ள பிரச்சனையே இதுதான்.
They have not understood what a wonderful thing salvation is.
இரட்சிப்பு எவ்வளவு அற்புதமானது என்பதை அவர்கள் இன்னமாய் விளங்கிக் கொள்ளவில்லை.
They have not seen how serious.
ஏனென்றால் பாவம் எவ்வளவு கொடியதா இருக்கிறது என்று இன்னும் அவர்கள் பார்க்கவில்லை.
You know God is so holy.
தேவன் அவ்வளவு பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார்.
Even one sin cannot stand in front of him.
ஒரு பாவம் கூட அவருக்கு முன்னதாக நிற்க முடியாது.
And we have not only sins which bother our conscience.
நமக்கு மனசாட்சியை துன்பத்தக்கூடியதான பாவங்கள் இருக்கிறது மட்டுமல்ல.
There are so many other sins which we don't even know.
நமக்கு தெரியாமலே எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது, நமக்கு பாவங்கள் என்று அறியாமலே.
You know, in our life,
நம்முடைய வாழ்க்கையிலே
we can see only about 10% of the sins in our life.
நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவங்களிலே 10% மட்டுமே நாம் பார்க்க முடியும்.
90% we cannot even see.
அதிலே மீதி இருக்க 90% பாவங்களை நாம் பார்க்க கூட முடியாது.
How can we stand before God?
தேவனுக்கு முன்பாக நம்மால் எப்படி நிற்க முடியும்?
It's impossible.
அது கூடாத காரியம்.
Because even if you get rid of the 10% of sins you know,
உங்களுக்கு அறிந்திருக்கிற அந்த 10% பாவத்தை நீக்கி விட்டாலும் கூட,
I want to make this very clear.
நான் மிகவும் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
My conscience is clear.
என்னுடைய மனசாட்சி சுத்தமா இருக்கிறது என்று சொன்னால்,
I can also say today my conscience is clear.
இன்றைக்கு நானும் என்னுடைய மனசாட்சி சுத்தமா இருக்கிறது நான் சொல்ல முடியும்.
I don't know of any sin that I have not confessed to God.
இதுவரை தேவனிடத்தில் அறிக்கை செய்யாத பாவம் என்னிடத்தில் எதுவுமே இல்லை.
I don't know of any sin that I have not confessed to people.
ஜனங்களிடத்திலே போய் அறிக்கை செய்யாத பாவமும் என்னிடத்தில் இல்லை, எல்லாம் அறிக்கை செய்து செட்டில் விட்டு பண்ணிவிட்டு.
Absolutely 100% clear between God and man.
மனசாட்சி தேவனுக்கு மனிதருக்கு முன்பாக 100% சுத்தமாக இருக்கிறது.
But even when I say that,
இதை நான் சொல்லும் பொழுது,
that is only 10% of my life.
அது என்னுடைய வாழ்க்கையில 10% தான்.
Because I can see only 10% of my heart.
என்னுடைய இருதயத்திலே 10% மட்டுமே தான் நான் பார்க்க முடியும்.
In the other 90%,
மீதி பார்க்க கூடாத அந்த 90% செய்து
கொண்டிருக்கிறேன்.
பாவம் என்று அறியாத அநேக காரியங்கள் எனக்கு இருந்தது.
Now I know it.
இப்பொழுது அது பாவம் என்று எனக்கு தெரிகிறது. எனக்கு எப்படி அது தெரிந்தது?
Because I came closer to God.
நான் தேவனுடன் நெருங்கி வந்தேன்.
And 10 years from now,
10 வருஷத்து இப்பொழுதிருந்து 10 வருஷம் கழித்து,
when I come closer to God,
இன்னும் அதிகமாய் தேவனுடன் நெருங்கி வரும்பொழுது,
I will discover,
நான் ஒன்றை கண்டுபிடிப்பேன்,
that some of the things I'm doing today was also sin.
இன்னைக்கு நான் செய்து கொண்டிருக்கிற காரியங்களும் கூட பாவமாக இருக்கும் என்று 10 வருஷங்கள் கழித்து அறிந்து கொள்வேன்.
I don't know.
இன்னைக்கு அது எனக்கு தெரியாது.
You must be humble enough to acknowledge this.
இதை நீங்கள் ஒத்துக்கொள்ளும் அளவுக்கு நீங்கள் தாழ்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும்.
I understood this.
இதை நான் விளங்கிக் கொண்டபொழுது,
removed all pride from me completely.
என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருமையும் முற்றிலுமாய் நீக்கி விட்டது.
Many of us are proud because they say I've got a good conscience.
அநேகர் எனக்கு நல்ல மனசாட்சி இருக்குன்னு சொல்லி பெருமையா இருக்காங்க.
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
But let me tell you, even though you got a good conscience, that's only 10% of your life.
உங்களுக்கு நல்ல மனசாட்சி இருந்தாலும் கூட அது உங்கள் வாழ்க்கையில 10% தான் என்று உங்களுக்கு சொல்றேன்.
The whole area of your life which you cannot see.
நீங்கள் காணக்கூடாத எவ்வளவோ பகுதிகள் உண்டு.
With somebody who is more mature than you can see.
ஆனால் உங்களை விட வளர்ந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தை பார்க்க முடிகிறது.
See, if I am more mature than you.
உங்களை காட்டிலும் நான் அதிகமாய் முதிர்ச்சி பெற்றிருந்தால்,
I may be able to see things in your life which you cannot see yourself.
நீங்களாகவே காணக்கூடாத சில பாவங்களை நான் பார்க்க முடிகிறது.
I'll use an example.
ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
Supposing a first standard 5-year-old boy is drawing the picture of a man.
5 வயசு பையன் இப்பதான் 1st கிளாஸ் படிக்கிறான். ஒரு மனிதனுடைய படத்தை அவன் வரைகிறான்.
Yeah. That may be the best picture in the first standard and he gets first prize.
அவனுக்கு 1st வகுப்பு பிள்ளைகள் எல்லாரும் வரையக்கூடிய படத்துல அதான் சிறந்த படம். ஆக அவனுக்கு முதல் பரிசு கிடைக்கிறது.
Because all among all the 5-year-olds, that is the best.
அங்க இருக்கிற எல்லா 5 வயசு பிள்ளைகள் வரைஞ்ச படத்துல இதுதான் நல்ல படம்.
But now in the 10th standard, one 15-year-old draws a picture of a man.
இப்பொழுது 10th வகுப்பு படிக்கிறதான 15 வயசு உள்ள ஒரு பையன் ஒரு மனுஷன் படத்தை வரையறான்.
Oh, that is 10 times better than this 5-year-old.
அந்த படம் 5 வயசு பையன் வரைந்ததை காட்டிலும் 10 மடங்கு நல்லா இருக்கு.
So when the 15-year-old looks at that 5-year-old's drawing of a man,
இப்பொழுது அந்த 15 வயது பையன் 5 வயது பையன் வரைந்த மனுஷன் படத்தை பார்க்கறான்.
He says you got first prize.
ஏய், இதுக்கு பையன் உனக்கு first prize கிடைச்சது.
So many things wrong in it, I can show you.
அது எவ்வளவு கெட்ட காரியம், அது தவறான காரியம் இருக்கே, நான் உனக்கு காமிப்பேன்னு
சொல்றேன். Here is not the right size, you made it so big.
பாரு, காது பெருசா போட்டுக்கிற.
You got first prize with all this?
இதுக்கு போய் first prize முதல் பரிசு கிடைக்குது.
Yeah, because that is at his level.
ஆமா, அவனுடைய நிலையிலே அதுதான் முதல் பரிசு.
The 15-year-old draws a man.
15 வயது பையன் ஒரு மனிதன் படத்தை வரைகிறான்.
Some artist will look at that.
அதை ஒரு
an experienced artist.
நல்ல அனுபவம் முதிர்ந்த சித்திர வல்லுநன் கலைஞன் அதை பார்க்கிறான்.
He says, you think your photo is so good?
அந்த ஓவியன் பார்த்து உன்னுடைய படம் நல்லா இருக்குது என்று எண்ணுகிறாயா?
Everything is wrong with it.
அது எல்லாமே தப்பு.
You give it to me, I will give you 1 out of 100. That's
நீ எனக்கு கொடுத்தினா நான் 1 மார்க் தான், 100க்கு 1 மார்க் தான் போடுவேன்.
As we grow, we get more ability in drawing if we are an artist.
நீ ஒரு ஓவியனா இருந்தால் வளர வளர உனக்கு வரையக்கூடிய அந்த திறமை அதிகரித்துக் கொண்டே போகிறது.
Actually also it's like that.
ஆவிக்குரிய ரீதியிலேயும் அப்படித்தான்.
At your level you may be very good.
உங்களுடைய நிலையிலே நீங்கள் நல்லவர்கள் போல இருக்கலாம்.
Someone who has come closer to God.
ஆனால் இன்னொருவர் தேவனுக்கு நெருங்கி வந்துவிட்டார்.
He is surprised that you are so proud of your spirituality.
உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து இவ்வளவு பெருமையா இருக்கேன்னு சொல்லி பார்க்கிறதுக்கு அவர் ஆச்சரியப்படுகிறார்.
He may not say it to you, but he knows there are 101 things wrong I can see in your life.
அவர் வாய் திறந்து உங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதிலே 101 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில தவறா இருக்கிறதே அவர் பார்க்கிறார்.
But he is kind to you and doesn't tell you.
அவர் உங்க மேல் இரக்கமா இருக்கிற அப்படினால சொல்லாம இருக்கிறார்.
Otherwise you will get discouraged.
இல்லாவிட்டால் நீ சோர்ந்து போய் விடுவாய்.
But you are in the first standard.
ஆனால் நீ முதல் வகுப்பில் இருக்கிறாய்.
So you have drawn the best diagram you can draw.
ஆகவே உங்களாலே முடிந்த அளவு நல்ல ஒரு படத்தை நீங்கள் வரைந்திருக்கிறீர்கள்.
மனிதனுடைய
படத்தை வரையும் பொழுது ஒரு
மனிதனுடைய
பெரிய ஓவியர்கள் அவர்கள் சில மனிதனுடைய படத்தில் வரைகிறார்கள், அதை பார்க்கும்போது போட்டோவை போலவே இருக்கிறது.
We can say that our Christian life is to show the beauty of Jesus Christ, the picture of Jesus Christ in our life.
நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி சொல்லலாம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ஒரு படத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்கலாம், காண்பிப்பது என்று சொல்லலாம்.
To draw the picture of Jesus.
அதனுடைய பொருள் என்னவென்றால், நாம் இயேசுவின் படத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வரைய விரும்புகிறோம்.
In the beginning,
ஆரம்பத்திலே,
you draw with your life.
நீங்க உங்க வாழ்க்கையின் மூலமாக இயேசு படத்தை வரையறீங்க.
We don't draw it with paper and pencil, we draw it with our life.
நம்ம பேப்பர் பென்சில் வச்சு இயேசு படத்தை வரையறது இல்ல, ஆனா நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை காண்பிக்கிறோம்.
Right now,
இப்பொழுதே,
you have with your life you have drawn a particular picture of Jesus Christ.
உங்களுடைய வாழ்க்கையின் அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட இயேசுனுடைய படத்தை போட்டுக்கிறீர்கள்.
You may be the best
picture in your class.
உங்களுடைய வகுப்பில் இருக்கிற எல்லாரும் வரைஞ்சத இல்ல படத்துல அதுதான் சிறந்த படமா இருக்கலாம்.
In your assembly you may be the most spiritual brother.
உங்களுடைய சபையில நீங்க தான் அதிக ஆவிக்குரிய ஒரு சகோதரமா இருக்கலாம்.
But you're like a first standard child drawing a picture of a man.
ஆனால் முதல் வகுப்பு படிக்கிற பையன் ஒரு மனுஷன் படத்தை வரைஞ்சது போல தான் வரைஞ்சிருக்கிறது.
Another person who has grown in the Lord.
இன்னொருவன் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்தவன்.
He looks at you.
அவன் உன்னை பார்க்கிறான்.
At your picture of Jesus.
நீ இயேசுவை வரைந்திருக்கிற அந்த படத்தை பார்க்கிறான்.
He sees so many things wrong in
him. அதில் எவ்வளவோ தவறுகள் இருக்கிறதை அவன் பார்க்கிறான்.
But he won't tell you.
ஆனால் அவன் சொல்ல மாட்டான்.
Because he'll get discouraged.
ஏனென்றால் நீ சோர்வடைந்து விடுவாய்.
So he encourages you.
ஆகவே அவன் உன்னை உற்சாகப்படுத்துகிறான்.
Telling you, you know, the ear must be a little smaller.
இன்னும் காது அளவு கொஞ்சம் சின்னதா போடணும் காதை.
And like that encourages you to become more like Jesus.
இது போல இயேசுவை போல இன்னும் அதிகமாக மாறுவதற்கு உற்சாகப்படுத்துகிறார்.
If you listen,
நீங்கள் கவனித்தால்,
that is the purpose of these conferences.
இதுதான் இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்தினுடைய நோக்கம்.
We can draw the picture of Jesus much better in our life.
நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இன்னும் நல்ல அழகான இயேசுவினுடைய படத்தை வரைய
முடியாது.
கொஞ்சம் கொஞ்சமாக
you become so much like Jesus in your life.
உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை போலவே மாறி விடுகிறீர்கள்.
Your words,
உங்கள் வார்த்தையிலே,
your attitude,
உங்கள் மனப்பான்மையிலே,
everything you do,
நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும்,
where you talk to people,
மக்களிடத்திலே பேசினால்,
that people go away feeling I have seen something of what Jesus is like now.
இயேசு எப்படி இருப்பார் என்பதை கொஞ்சம் நான் இவரிடத்திலே பார்த்திருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு கூட போவார்.
That should be your goal in life.
இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் இலக்காக இருக்க வேண்டும்.
That was my goal even as a young man.
நான் வாலிபனாக இருந்த பொழுதிலிருந்து இதுவே என்னுடைய வாழ்க்கையின் இலக்காக இருந்திருக்கிறது.
In my early years I was like the 5-year-old drawing a picture of a man.
என்னுடைய ஆரம்ப காலத்திலே அந்த 5 வயது பையன் ஒரு மனிதனுடைய படத்தை வரைவது போல தான் இருந்தது.
That was the best I could do.
அந்த நாளிலே அதுதான் நான் சிறந்த படமாக வரைய முடிந்தது.
I decided I'm going to improve this drawing.
இந்த படத்தை நான் இன்னும் நன்றாக போட போகிறேன் என்று சொல்லி நான் தீர்மானித்து விட்டேன்.
I was willing to learn from other people who know better than me.
ஆகவே என்னை காட்டிலும் நன்றாக போடுகிறவளை பார்த்து அவளுக்கு கற்றுக்கொண்டேன்.
I look at somebody who is little more like Jesus.
இயேசுவை போல இன்னும் ஒரு இயேசுவை போல இருக்கிறவளை பார்க்கிறேன்.
I try to learn from him.
அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள
விரும்புகிறேன். The ears are not correct in my picture.
என்னுடைய படத்திலே இந்த காரியம் சரியில்லை.
The legs are not correct.
அல்லது கால் சரியா போடல.
Little by little over a period of many years.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருஷங்கள் கடந்து செல்ல செல்ல
our picture of Jesus becomes more like the real Jesus.
நாம் வரையற இயேசுனுடைய நம்முடைய வாழ்க்கையின் மூலமா வரையற இயேசுவின் படம் இயேசுவை போலவே மாறுது.
That should be your goal in life.
இதுவே உங்களுடைய வாழ்க்கையின் இலக்காக இருக்க வேண்டும்.
Must not be happy because I'm never happy because I still don't feel I'm showing Christ perfectly in my life.
நான் இன்னுமாய் பூர்ணமாய் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே காண்பிக்காதபடினால எனக்கு இன்னுமாய் சந்தோஷமே இல்லை, திருப்தி இல்லை என்னோட வாழ்க்கையிலே.
I know it's much better than it was 10 years ago.
10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப நன்றாக இருக்கிறது.
I'm still not happy.
ஆனாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை.
Lord, I still this doesn't look like Jesus still.
ஆண்டவர் இன்னுமாய் இது இயேசு போல இல்லையே, இயேசு போல இல்லையே என்று நான் சொல்கிறேன்.
I see certain areas I'm still working on it.
இன்னும் ஒரு சில பகுதியை பார்த்து அங்கேயே நான் கிரியை செய்து கொண்டு வருகிறேன்.
Have you got this desire?
இந்த ஆசை உங்களிடத்தில் உண்டா?
Or are you, you know, you can be an elder brother in a church.
அல்லது சபையில நான் மூப்பனா இருந்தா போதும் என்கிற ஆசை தான் இருக்கிறதா?
My picture is better than all the people in my class.
என்னுடைய கிளாஸ்ல இருக்க எல்லாரோட படத்தை காட்டிலும் என் படம் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு
இருக்கீங்களா? It's like the 5th standard, first standard boy who's always happy with that same drawing.
அது ஒன்னாம் கிளாஸ் பையன் எப்பவுமே அதே படத்தை வச்சு திருப்தி பட்டு கொண்டே இருக்கிறது போல.
10 years later he's still drawing same type of picture.
10 வருஷம் கழித்து அதே படத்தை திருப்பி வரையறான்.
Haven't you got victory over any more sins in the last 10 years?
கடந்த 10 வருஷங்களாக இன்னும் எந்த பாவத்திலுமே வெற்றி கொள்ளவில்லையா?
Your standard is same as it was 10 years ago.
10 வருஷத்துக்கு முன்பாக இருந்த அதே நிலையில தான் உங்க வாழ்க்கை இருக்கா?
I've seen some brothers in our midst.
நம்முடைய மத்தியில ஒரு சில சகோதரரை பார்த்திருக்கிறேன்.
They are good brothers.
நல்ல சகோதரர்கள்.
Very good brothers.
மிகவும் நல்ல சகோதரர்கள்.
They are at this level.
அவர்கள் இந்த நிலையில இருக்கிறார்கள்.
I see them after 10 years.
10 வருஷங்கள் கழித்து பார்க்கிறேன்.
They are good brothers still.
இன்னும் நல்ல சகோதரர்களை தான் இருக்கிறார்கள்.
சேம் லெவல்.
ஆனால் அதே நிலையிலே தான் இருக்கிறார்கள்.
தட் இஸ் சேட்.
அது துக்கமா இருக்கிறது.
சப்போசிங் யூ டெல் மீ யூ காட் 100. சப்போசிங் எ பாய் டெல்ஸ் மீ கெட் மை சன் ஹவ் மச் யூ கெட். ஐ ஆஸ்க் எ பாய் ஹியர்.
இங்க இருக்கிற ஒரு பையனை பார்த்து கேக்குறேன், மகனே எத்தனை
வாங்கி ஹவ் மெனி மார்க்ஸ் டிட் யூ கெட் இன் மேத்ஸ்?
கணக்குல எத்தனை மார்க் பா வாங்கி இருக்கேன்?
100%.
100 மார்க் வாங்கி இருக்கேன்.
வெரி குட்.
மிகவும் நல்லது.
I ask another boy.
இன்னொரு பையனை பார்த்து
கேக்கு. யூ காட்
நீ எவ்வளவு மார்க் வாங்கி இருக்கே?
100%.
100 மார்க் வாங்கி இருக்கேன்.
வண்டர்ஃபுல்.
மிகவும் நல்லது.
After 10 years I come to the conference again.
10 வருஷம் கழித்து ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கேன்.
Boys have grown up.
இந்த பையங்கள் எல்லாம் வளர்ந்து விட்டார்கள்.
How much you are getting?
இப்ப எவ்வளவு மார்க் வாங்கி இருக்கேன்?
100%.
100 மார்க்.
Other boy 100%.
இன்னொரு பையன் பார்த்தா அவனும் 100 மார்க் வாங்கி இருக்கான்.
But
ஆனால்
it's not the same.
அது ரெண்டுமே ஒன்று இல்ல.
This chap has failed for 10 years, he's still in first standard.
இந்த பையன் 10 வருஷம் ஃபெயில் ஆகி இன்னும் ஒன்னாம் கிளாஸ்லயே இருக்கான். 100 மார்க் வாங்கி
100%.
நூறு மார்க் வாங்கிக் கொண்டிருக்கிறான்.
Is that a great thing?
அது பெரிய காரியமா?
No.
இல்லை.
He's failed in all the other subjects, so he's still sitting in first standard.
மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் ஃபெயில் ஆனபடினால அதே ஒன்னாம் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கான்.
And he's getting 100% in
math. ஆனா கணக்குல மட்டும் 100 மார்க் வாங்கிக் கொண்டிருக்கான்.
But the other person has gone to 11th standard by now in 10 years.
ஆனா இன்னொரு பையன் 10 வருஷம் ஆகிறது, இப்போ 11th வகுப்புக்கு போய் விட்டான்.
There is a lot of difference between that 100% and this 100%.
அவன் 100 மார்க் வாங்குவதற்கும் இவன் 100 மார்க் வாங்குவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது.
So when you say your conscience is clear,
ஆகவே உங்க மனசாட்சி சுத்தமா இருக்கிறது என்று சொல்லும்போது,
like saying you got 100%.
100 மார்க் வாங்கி விட்டேன் என்று சொல்வது போல.
Which class?
ஆனா எந்த வகுப்பிலே?
Is it the same class you were in 10 years ago?
10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே வகுப்புல தான் இருக்கீங்களா?
I hope you are understanding what I'm saying.
நான் சொல்வதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
I have seen some brothers and sisters.
நான் ஒரு சில சகோதரர்களையும் சகோதரிகளையும் பார்த்திருக்கிறேன்.
I think I know brothers more because I talk to them more.
நான் சகோதரர்களை அதிகமாக அறிந்திருக்கிறேன் என்றால் அவர்களுக்கு அதிகமாக பேசுகிறேன்.
But my wife has told me it's the same with many sisters.
ஆனால் என்னுடைய மனைவி மூலமாய் அறிந்திருக்கிறேன், சகோதரிகளிலேயும் சிலர் அப்படி தான் இருக்கிறார்கள், பலர் அப்படி தான் இருக்கிறார்கள்.
They are good.
அவர் நல்ல ஜனங்கள் தான்.
They don't seem to grow.
ஆனால் அவர்கள் வளரவில்லை.
They are always happy with one level of conscience.
மனசாட்சி சுத்தமா இருக்கிறது என்று அதே நிலையிலேயே திருப்தியா இருக்கிறார்கள்.
I tell you, I am not happy.
நான் சந்தோஷமா இல்லை.
Next year I want my conscience to be more sensitive than this year.
இந்த வருடத்தை காட்டிலும் அடுத்த வருடத்திலே என்னுடைய மனசாட்சி இன்னும் உணர்வுள்ளதா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
One year I want to discover some sins in my life which I have not seen today.
இன்றைக்கு காணாத பல பாவங்களை இன்னும் அடுத்த வருஷத்திலே நான் அதிகமாக பார்க்க விரும்புகிறேன்.
Will you pray that prayer?
இந்த ஜெபத்தை செய்வீர்களா?
Lord,
ஆண்டவரே,
in the next 12 months,
அடுத்த 12 மாதங்கள்,
will you please show me some new sin in my life which I can't even see today?
இன்றைக்கு பார்க்க முடியாத புதிய பாவங்களை எனக்கு காண்பிப்பீரா?
That is like a student saying in mathematics, I want to study something in mathematics the next 1 year which I don't know now.
இப்பொழுது எனக்கு தெரியாத கணக்கு பாடங்களை அடுத்த 1 வருஷத்திலே படிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிற மாணவனை போல.
That's what you want your children to study.
நீங்கள் உங்கள் பிள்ளைகள் அப்படி தான் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
Every year you want them to study something new, not the same old subjects every year.
ஒவ்வொரு வருடமும் அதே பாடத்தை அல்ல, புது புது பாடங்களை உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அல்லவா?
You won't send your child to a school where they study the same things every year.
அதே பாடத்தை வருஷந்தோறும் படிக்கிற ஒரு பள்ளிக்கு நீங்கள் அனுப்ப மாட்டீர்கள்.
You spend so much money to get new books for them.
ஒவ்வொரு வருடமும் புது புத்தகத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று எவ்வளவு பணம் செலவு செய்கிறீர்கள்?
Because they have to study something new.
என்ன புது பாடத்தை அவர் படிக்க வேண்டும்.
It must be the same in your personal life also.
இதே போல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும்.
See, what is eternal life?
நித்திய ஜீவன் என்றால் என்ன?
When we say we accept the Lord, we got eternal life.
நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம்
என்று வாசிக்கிறோம். John chapter 17.
யோவான் 17 அதிகாரம்.
This is the definition Jesus himself gave.
இயேசுவே கொடுத்ததான ஒரு விளக்கம்.
If somebody were to ask you what is eternal life?
நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று யாராவது உங்களை கேட்டால்,
many of you would say eternal life means I'm going to live forever.
நித்திய ஜீவன் என்றால் நான் என்றைக்கும் வாழப் போகிறேன் என்று சொல்கிறீர்கள்.
But do you know the people who go to hell also live forever?
ஆனால் நரகத்துக்கு போகிறவர்களும் என்றைக்கும் அங்கேயும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
Because Jesus said the worm keeps on biting them forever.
அங்கே புழு அவர்களை கடித்துக் கொண்டே இருக்கும் என்று இயேசு சொல்கிறார்.
Forever.
என்றென்றைக்கும்.
If that is eternal life, then people go to hell also got eternal life.
அதுதான் நித்திய ஜீவன் என்று சொன்னால் நரகத்துக்கு போகிறவர்களுக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கிறது.
So eternal life doesn't mean I live forever.
அவன் நித்திய ஜீவன் என்று சொன்னால் ஜீவன் என்றைக்கும் இருக்கும் என்று அர்த்தம் அல்ல. இல்லை.
Here is eternal life.
இங்கே தான் நித்திய ஜீவனை
பற்றி வாசிக்கிறோம். 17 verse 3.
யோவான் 17 அதிகாரம் 3 வசனம்.
Eternal life is to know God.
தேவனை அறிவதே நித்திய ஜீவன்.
And to know Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன்.
That's how he called it eternal life.
இதை தான் நித்திய ஜீவன் என்று அவர் சொன்னார்.
That's why you can have more and more and more of eternal life.
ஆகவே தான் நீங்கள் நித்திய ஜீவனை அதிகமாக பெற்றுக் கொள்ள முடியும்.
Like when I got married,
எனக்கு திருமணம் ஆன பொழுது,
I knew my wife little bit what type of person she was.
அவள் எப்படிப்பட்டதான ஒரு நபர் என்பதை அப்பொழுது நான் அறிந்து கொண்டேன்.
But now I have been married 37 years.
இப்பொழுது எனக்கு திருமணமாகி 37 ஆண்டுகள் ஆகிறது.
I know so well.
இப்பொழுது என்னுடைய மனைவி நன்றாக அறிந்திருக்கிறேன்.
You know, I know exactly what she'll do in a particular situation.
ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே என்னுடைய மனைவி எனக்கு என்ன செய்வார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
Supposing when we were first married.
முதல் திருமணமான பொழுது
somebody came home and said, you know, we want to consult with your husband something to do.
உங்களுடைய கணவரிடத்திலே ஒரு காரியத்தை குறித்து ஆலோசனை கேட்க வேண்டும் என்று யாராவது வீட்டுக்கு வருகிறார்கள்.
My wife would have to say, okay, wait, he'll come back next week, you come and meet him.
என்னுடைய மனைவி அவர்களிடத்திலே சொல்வார்கள், அடுத்த வாரம் என்னுடைய கணவர் வருவார், அதுவரை காத்திருங்கள் என்று.
But today,
ஆனால் இன்றைக்கு,
after 37 years,
37 ஆண்டுகள் ஆன பிறகு,
somebody comes home,
என்னுடைய வீட்டுக்கு யாராவது வந்தால்,
no, we want to find out what your husband would do in this situation.
இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே உங்களுடைய கணவராக இருந்தால் எப்படி நடந்து கொள்வார் என்று எங்களுக்கு தெரிய வேண்டும்.
You can say immediately, I know what my husband will do.
என்னுடைய கணவர் என்ன செய்வார் என்று எனக்கு தெரியும் என்று உடனடியாக சொல்லிவிடுவார்கள்.
How she knows?
எப்படி அவர்களுக்கு தெரியும்?
She has watched me for 37 years.
37 ஆண்டுகளாக என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
She says, without consulting my husband, I can tell you, I know what he'll do.
என்னுடைய கணவரை ஆலோசித்து கேட்காமலேயே நான் இந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்வார் என்று சொல்லிவிட முடியும்.
That is the meaning of knowing your husband.
இதுதான் உன்னுடைய கணவனை அறிந்து கொள்வது என்பதனுடைய பொருள்.
It's like that when we are born again.
இதே போல தான் நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது.
In the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே
God would say,
தேவன் சொல்வார்,
go here.
இங்கே போ.
Go there.
அங்கே போ.
One pillar of cloud turns left, right.
அங்கே மேக ஸ்தம்பமானது இடது பக்கம் வலது பக்கம் திரும்புகிறது.
And would tell David, okay, go and fight the enemy now.
இப்பொழுது போய் சத்துருனோடு கூட யுத்தம் பண்ணு என்று தாவீதுக்கு சொல்வார்.
Another time he said, don't go today, go tomorrow.
இன்னும் ஒரு முறை இன்றைக்கு போக வேண்டாம் யுத்தம் பண்ண, நாளைக்கு போ என்று சொல்வார்.
That is how he led them in those days.
இப்படித்தான் அந்த நாட்களிலே ஆண்டவர் வழிநடத்தினார்.
Now,
ஆனால் இப்பொழுது
God gives us his Holy Spirit.
தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறார்.
As we get to know him,
நாம் அவரை அறிந்து கொள்ள
even without clear guidance I can take a right step.
தெளிவான ஒரு வழிநடத்துதல் இல்லாமலேயே நான் சரியான ஒரு அடி எடுத்து வைக்க முடியும்.
That is new covenant guidance.
இதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய வழிநடத்துதல்.
Just like my wife married me, I am married to Jesus Christ.
என்னுடைய மனைவி என்னை திருமணம் செய்து கொண்டது போல நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன்.
If my wife was always fighting with me, then even after 37 years she will not know what my
என்னோடு கூட எப்பொழுதும் என்னுடைய மனைவி சண்டை போட்டுக்கொண்டே இருந்திருப்பாரே ஆனால் 37 ஆண்டுகள் கழித்தும் நான் என்ன செய்வேன் என்று அவளுக்கு தெரியாது.
But if we have lived in good fellowship, then she knows so much about me.
ஆனால் இருவரும் நன்றாக ஐக்கியத்திலே வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் என்னை குறித்து அதிகமாக தெரியும்.
If you have lived in fellowship with Jesus year after year, you know so much about his ways.
ஆகவே வருஷந்தோறும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாக ஐக்கியத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய வழிகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள்.
Eternal life.
இதுதான் நித்திய ஜீவன்.
Many things I did not know the answer for.
அநேக காரியங்களுக்கு எனக்கு பல வருடங்கள் முன்பாக பதிலே தெரியவில்லை.
Now I know God.
ஆனால் இப்பொழுது நான் தேவனை அறிந்திருக்கிறேன்.
Why he does certain things.
ஏன் சில காரியங்களை அவர் செய்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன்.
I know what he wants me to do in a particular situation.
ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
Like Old Testament people, I don't need a voice from heaven saying, do this, go here.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே போல வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து இதை செய் அதை செய் என்று சொல்லாம் எதிர்பார்ப்பதில்லை. இல்லை.
I don't need God to say like he told Abraham.
ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னது போல இப்போ எனக்கு சொல்ல தேவ விருப்பம் எனக்கு சொல்ல விரும்பவில்லை.
Or to David.
அல்லது தாவீதுக்கு சொன்னது போல.
Say to me, Zakpunen, do this.
Zakpunen, இதை செய் என்று ஆண்டவர் என்கிட்ட சொல்ல தேவையில்லை.
I am in the new covenant.
நான் இப்பொழுது புது உடன்படிக்கையில் இருக்கிறேன்.
I'm married to him.
நான் அவரோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன்.
I walk with him.
நான் அவரோடு கூட நடக்க
I know him so well.
நான் அவரை நன்றாய் அறிந்திருக்கிறேன்.
Even without a voice, without guidance, I take the right decision.
அவருடைய சத்தம் இல்லாமல் அவருடைய வழிநடத்துதல் இல்லாமலேயே நான் இப்பொழுது சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்க முடிகிறது.
You know, many people say.
அநேகர் சொல்கிறார்கள்.
An angel came and told me.
ஒரு தூதன் வந்து எனக்கு சொன்னான் என்று சொல்கிறார்கள்.
I don't need an angel.
எனக்கு ஒரு தூதன் தேவையில்லை.
It is all Old Testament.
அவையெல்லாம் பழைய உடன்படிக்கை.
I have Jesus.
எனக்கு இயேசு இருக்கிறார்.
When you have Jesus, why do you need an angel?
உனக்கு இயேசு இருக்கும்போது உனக்கு எதற்காக தூதன்?
So I'm not impressed with somebody who says I saw an angel.
நான் ஒரு தூதனை பார்த்தேன் என்று யாராவது சொன்னால் அதிலே எனக்கு எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லை.
Nowadays that has become a fashionable thing in Christians.
இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே நான் தூதனை பார்த்தேன் தரிசனத்தை பார்த்தேன் என்று சொல்வது ஒரு ஃபேஷன் ஆகி விட்டது.
You know, like this women's dress style changes. Men's dress is almost the same all the time, but women's dress style changes.
ஸ்திரீகளுடைய ஆடை அணிகிறதை பாருங்கள், அது காலாகாலத்துக்கு மாறிக்கொண்டே இருக்குது. நாள் ஒரு வண்ணம் பொழுது மணிமாக. ஆனால் ஆண்களுடைய ஆடை எப்போதும் நிலையாகவே இருக்கிறது.
First the blouse is like this, then the blouse will have a little thing over here like that.
முதல் அவர்கள் போட்டிருக்கிற கை சட்டை இப்படி இருக்கும், அதற்கு பிறகு அது அப்படி உப்பிவிடும்.
But my shirt 20 years also it was like this, now also it's like this.
என்னுடைய சட்டை 20 ஆண்டுகள் முன்பாக இப்படி தான் இருந்தது, 20 ஆண்டுகள் ஆகியும் அப்படியே தான் இருக்கிறது.
Women, so many things changes.
ஆனால் ஸ்திரீகளுடைய ஆடை அணிகிறது மாறிக்கொண்டே போகிறது.
Among Christians also certain things change like that.
அதே போல கிறிஸ்தவ வட்டாரங்களிலும் பல காரியம் மாறிக்கொண்டே இருக்கிறது.
Now the fashionable thing.
இப்பொழுது கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஃபேஷன் என்னவென்றால்,
I had a vision.
எனக்கு ஒரு தரிசனம் கண்டேன்.
I saw an angel.
நான் ஒரு தூதனை பார்த்தேன்.
Don't be bothered by all these fashions.
இப்படிப்பட்ட அந்த ஃபேஷன்களில எல்லாம் நீங்கள் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
If you know Jesus.
இயேசு மட்டும் நீங்கள் அறிந்திருந்தால்.
I say let him know an angel. I know Jesus.
அவருக்கு அது தூதனை அறிந்திருக்கட்டும், நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன்.
It's like somebody saying.
ஒருவர் இப்படி
சொன்னாராம். I know the pew in the president's office.
அந்த ஜனாதிபதி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரன் எனக்கு தெரியும் என்று சொன்னானா.
Oh, chief minister's office pew, I know that.
அல்லது நம்ம முதல் மந்திரியினுடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய பியூன் அங்க சே வேலைக்குடைய வேலையால எனக்கு தெரியும் என்று சொன்னானாம்.
You can know the pew, I know the chief minister myself.
உங்களுக்கு அங்க வேலை செய்யற வேலைக்காரனா தான் தெரியும், எனக்கு chief ministerயே தெரியும்.
That's like somebody saying I saw an angel.
அது தூதனை பார்த்தேன் சொல்றங்க அப்படி தான்.
Okay, good.
நல்லது.
I know Jesus himself.
நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன்.
You want to know the pew or you want to know the master?
நீங்கள் இப்பொழுது pew உங்களுக்கு தெரியணும்னு விரும்பறீங்களா அல்லது எஜமானே உங்களுக்கு தெரியணும்னு விரும்பறீங்களா?
not only know the master, I am married to the master.
எனக்கு அவரை தெரியும் என்பது மட்டுமல்ல, அந்த எஜமானனை நான் திருமணம் செய்திருக்கிறேன்.
What are you talking about? The peon came to your house.
வேலைக்காரன் எங்க வீட்டுக்கு வந்தா நீங்க சொல்றீங்களே, அத பத்தி என்ன பேசுறீங்க?
I am living with the master every day.
நான் ஒவ்வொரு நாளும் என்னோட எஜமானோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
Don't be deceived by all these passions in Christianity.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற அந்த வேடிக்கைகள் அல்லது பேஷன்கள் எல்லாம் பார்த்து குறித்து நீங்கள் கவலைப்பட
வேண்டாம். I don't need an angel to tell me.
எனக்கு ஒரு தூதன் வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை.
See, it's like if my wife and I live together, I don't have a secretary between me and her.
நானும் என்னுடைய மனைவி வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கள் இருவரிடத்திலே பேச்சுவார்த்தைக்கு என்று ஒரு செயலாளர் தேவையில்லை.
In the same way between Jesus and me, there's no secretary.
அதே போல இயேசுக்கும் எனக்கும் இடையில எந்த ஒரு செக்ரட்டரியும் தேவையில்லை.
I don't need an angel, I don't need Mary, I don't need a pastor, I don't need anybody.
எனக்கு ஒரு தூதன் தேவையில்லை, எனக்கு ஒரு மரியாள் தேவையில்லை, எனக்கு ஒரு பாஸ்டரும் தேவையில்லை.
So I am not interested in seeing an angel.
ஆகவே தூதனை பார்ப்பதில் எனக்கு விருப்பமே இல்லை.
Don't waste your time waiting to see an angel praying.
ஆகவே ஜெபித்து தூதனுடைய தரிசனத்தை பார்க்கறோம்னு சொல்லி காத்துக்கொண்டே உன் நேரத்தை வீணாக்க வேண்டாம்.
Seek to see Jesus in your heart.
உங்களுடைய உள்ளத்திலே இயேசுவை பார்க்க முடியாய் தேடுங்கள்.
That is eternal life.
இதுதான் நித்திய ஜீவன்.
To know Jesus.
இயேசுவை அறிவது.
To know what his mind is about me.
என்னை குறித்து அவருடைய சிந்தை, அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது.
Happy with my life.
அவருடைய வாழ்க்கை குறித்து பிரியமா இருக்கிறாரா, சந்தோஷமா இருக்கிறாரா?
I am like a wife who is always wanting to please the husband.
நான் தன்னுடைய கணவனை எப்பொழுதுமே பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்க மனைவி போல இருக்கிறேன்.
Won't you husbands like a wife like that?
புருஷன்மார்கள் அப்படிப்பட்ட மனைவியை விரும்ப மாட்டார்களா?
Yes or no?
விரும்புறேன்
He doesn't say no.
இல்லைன்னு சொல்ல மாட்டார்.
But you know, sometimes you see in a person's face he's not very happy.
சில சமயத்துல சிலரோட முகத்திலே பார்த்தறலாம் சந்தோஷமா சொல்றதா இல்லையான்னு, முகம்
சினுங்கு. You ask your husband, shall I do this?
கணவன் இடத்துல கேட்டு பாருங்க, நான் இதை செய்யட்டுங்களான்னு கேட்டு
பாருங்க. He's a very good husband.
நல்ல கணவன்.
He won't say no.
அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டார்.
Don't go.
போகாதேன்னு சொல்ல மாட்டார்.
No, no, no.
அப்படி சொல்ல மாட்டார்.
Just looks a bit unhappy.
கொஞ்சம் முகத்துல கொஞ்சம் சுருங்குது முகம்.
Then don't do it.
அப்பனா செய்யாதீங்க.
That's how it is between me and Jesus.
இப்படி தான் எனக்கும் இயேசுவுக்கும் உள்ள தொடர்பு இருக்கிறது.
Lord, shall I do this?
ஆண்டவரே, இதை நான் செய்யட்டுமா?
I feel in my heart he's a little uneasy.
என் உள்ளத்துல அவர் கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி தெரியுது.
No, Lord, I don't want to do it.
ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு
சொல்லிட்டேன். You live like that.
இப்படி நீங்க வாழ்ந்தீங்கனா
your life will be a very happy life.
உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை மாதிரி
இருக்கும். Somebody says, Lord, shall I do this?
சில காரியத்தை ஆண்டவரே செய்யட்டுமா?
As if he's smiling. Sure.
அவர் சிரிக்கிற மாதிரி உங்க உள்ளத்துல உணர்றீங்க. போ, கண்டிப்பா செய்.
Can do it immediately.
உடனே நீங்க செய்யலாம்.
You know, we can live every day of our life like this.
நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இப்படி வாழ முடியுமே.
Like that you'll come to know Jesus more and more and more and more and more.
இப்படி நீங்கள் இயேசுவை அதிகமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
This is eternal life.
இதுதான் நித்திய ஜீவன்.
You know, there are many expressions people use to about being born again.
மனம் திரும்ப ரட்சிக்கப்படுவதற்கு அநேக பதங்களை ஜனங்கள் பயன்படுத்துகிறார்கள். எல்லா வழிகளிலேயும்
I feel the best expression is
மிகவும் நேர்த்தியான சிறந்த ஒரு வாசகம் என்னவென்றால்
I know the Lord Jesus.
நான் ஆண்டவராக இயேசுவை அறிந்திருக்கிறேன்.
That's what he said here.
அதுதான் அவர் இங்கே சொல்கிறார்.
Eternal life is to know Jesus.
நித்திய ஜீவன் என்பது இயேசுவை அறிந்து கொள்வதாகும்.
That means you're always seeking to learn from him.
எப்பொழுதுமே அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும்.
Always seeking to do what pleases him.
அது எந்த காரியம் அவரை பிரியப்படுத்துகிறதோ அதையே நான் செய்ய வேண்டும்.
To be a disciple means that
ஒரு சிஷ்யனாய் இருப்பதற்கு அடையாளம் அதுதான்.
Learning from Jesus every day.
ஒவ்வொரு நாளும் இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும்.
And I want to do what pleases him.
அவருக்கு பிரியப்படுத்துகிற காரியத்தை நான் செய்ய வேண்டும்.
All of you young people.
வாலிபர்களே, நீங்கள் எல்லாரும்
you decide from today.
இன்றிலிருந்து நீங்கள் அப்படி தீர்மானித்தால்
I want to know Jesus.
நான் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும்.
I want to know Jesus like a personal friend.
ஒரு தனிப்பட்ட நண்பனை போல, friend போல இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும்.
People talk a lot about prayer.
ஜெபத்தை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க.
Many of you have heard me for 20 years.
20 வருஷமா நான் பேசுறத கேட்டிருக்கீங்க.
How many sermons have you heard me preach on prayer?
ஜெபத்தை குறித்து எத்தனை பிரசங்கம் நான் செஞ்சிருக்கிறத நீங்க கேட்டிருக்கீங்க.
All these money loving preachers, they all preach on prayer.
பணத்தை நேசிக்கிற பிரசங்கர்கள் எல்லாம் ஜெபத்தை பத்தி வல்லவே பிரசங்கம் பண்றாங்க.
Fasting and prayer.
உபவாச ஜெபத்தை குறித்து பேசுறாங்க.
See, what is the use of all this fasting and prayer if you still love money?
பணத்தை நேசித்து கொண்டு இந்த உபவாச ஜெபம் செய்யறது என்ன பிரயோஜனம்?
They talk about prayer, big big sermons.
ஜெபத்தை குறித்து பெரிய நீண்ட நிறைய பிரசங்களை செய்றாங்க.
Now I want to give you a little homework.
நான் உங்களுக்கு சிறு வீட்டு பாடத்தை கொடுக்க விரும்புறேன்.
You read the New Testament.
புதிய ஏற்பாட்டை நீங்க வாசித்து பாருங்க.
And show me one sermon on prayer that Jesus preached or that the apostles preached.
இயேசு கிறிஸ்துவோ அல்லது அப்போஸ்தலர்களோ பிரசங்கித்த ஒரு பிரசங்கத்தை எனக்கு காண்பீங்கள்.
Jesus spoke two parables on prayer that I know.
ஜெபத்தை குறித்து இரண்டு ஊமைகளை சொன்னார் இயேசு, அதை நான் அறிந்திருக்கிறேன்.
Maybe two or three.
இரண்டு அல்லது மூன்று தான்.
And then he taught us six lines of Lord's prayer.
ஆறு வரிகள் கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார்.
I don't find him preaching on prayer.
ஆனா ஜெபத்தை குறித்து அவர் பிரசங்கிக்கிறதை நான் பார்த்ததே இல்லை.
He prayed.
அவர் ஜெபிக்கிறார் அவ்வளவு.
But he never preached on it.
ஆனால் அதை குறித்து பிரசங்கிக்கவில்லை.
Today people preach so much on prayer.
இன்றைக்கு ஜனங்கள் ஜெபத்தை குறித்து அவ்வளவாய் பிரசங்கிக்கிறார்கள்.
I decided to follow Jesus.
நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன்.
தீர்மானித்து விட்டேன். Sermons on prayer, so I also don't preach on that.
அவர் ஜெபத்தை குறித்து எந்த பிரசங்கத்தையும் செய்யவில்லை. நானும் ஜெபத்தை குறித்து எந்த பிரசங்கத்தையும் செய்ய மாட்டேன்.
It's like healing.
சுகமளித்தலை போல.
Jesus never preached one sermon on healing. Do you know that?
உங்களுக்கு தெரியுமா இயேசு குணமாக்குதலை குறித்து ஒரு பிரசங்கத்தை கூட செய்யவில்லை.
Apostles never preached one sermon on healing. Look for it. You find you won't find.
தேடி பாருங்கள். நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். அப்போஸ்தலர்கள் குணமாக்குதலை குறித்து ஒரு பிரசங்கத்தை கூட செய்யவில்லை.
Jesus healed.
இயேசு சுகமாக்கினார்.
Today
இன்றைக்கு
so many books and sermons on healing.
எத்தனையோ புத்தகங்களும் பிரசங்கங்களும் குணமாக்குதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, செய்யப்படுகிறது.
Actually healed.
உண்மையாலுமே சுகம் பெற்றவர்கள்
anybody.
தேடி பார்த்தால் கூட காணோம்.
Don't be deceived by today's preachers.
ஆகவே இன்றைய பிரசங்கியார்களை குறித்து நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம்.
The only thing they want is money.
அவர்களுக்கு தேவையானதெல்லாம் பணம் தான்.
And they preach things which are not in the Bible.
வேதத்தில் இல்லாத காரியங்களை பிரசங்கிக்கிறார்கள்.
That's what I ask people.
இதைத்தான் நான் ஜனங்களிடத்தில் கேட்கிறேன்.
How is it all these preachers can fool so many believers?
எப்படி இவ்வளவு பிரசங்கியார்கள் எத்தனையோ மக்களை ஏமாற்ற முடிகிறது?
Because those believers don't know the Bible.
ஏனெனில் அந்த விசுவாசிகளுக்கு வேதம் தெரியவில்லை.
When I tell people, do you know that Jesus never preached a sermon on healing? They don't know that.
ஜனங்களிடத்தில் இயேசு குணமாக்குதலை குறித்து ஒரு பிரசங்கத்தையும் பண்ணவில்லை என்று சொன்னால் ஜனம் அப்படியே அந்த தேடி பார்க்கிறார்கள்.
He didn't preach sermons on prayer.
அவர் ஜெபித்தார் குணமாக்குதலுக்காக, பிரசங்கம் செய்யவில்லை.
I'll tell you what I have learned about prayer.
நான் ஜெபத்தை குறித்து என்ன கற்றுக்கொண்டேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
You know, somebody asked Mother Teresa.
அன்னை தெரசாவை பார்த்து ஒருவர் இப்படி கேள்வி கேட்டாரலாம்.
What do you do when you spend time with God?
தேவனோடு கூட நேரம் செலவு செய்யும்போது நீங்க என்ன செய்றீங்க என்று கேட்டாரலாம்.
He said God listens to me.
தேவன் என்னை கவனித்து கேட்கிறார் என்று அவர்கள் சொன்னார்களாம்.
And then what do you do?
அதுக்கப்புறம் என்ன
செய்றீங்க? I listen to God.
நான் தேவனுக்கு செவி கொடுக்கிறேன், அவர் சொல்றத கேக்குறேன்.
That's what I also do.
அதே தான் நானும் செய்கிறேன்.
I listen.
நான் கவனிக்கிறேன்.
What is God trying to say?
ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்?
I want to hear.
நான் கேட்க விரும்புகிறேன்.
I want to hear.
கேட்க விரும்புகிறேன்.
What is he trying to say to me?
அவர் என்கிட்ட என்ன சொல்ல விரும்புறார்?
You know, the major part of prayer is that.
ஜெபத்தின் அதிகபட்ச நேரம் இதற்கு தான் இருக்க வேண்டும்.
To listen.
கவனிப்பதற்கு.
Supposing you are talking to a very godly man.
ஒரு நல்ல தேவபக்தியில ஒரு மனுஷன் நீங்க பேசுறீங்கன்னு வெச்சுக்கோங்க.
Let me give you an example.
ஒரு உதாரணத்தை சொல்றேன்.
Supposing this brother is 100 times more godly than me.
இந்த சகோதரர் என்னை காட்டிலும் 100 மடங்கு தேவபக்தியில ஒருவரா இருக்கிறார்.
And I spend 1 hour with him.
அவரோடு கூட நான் 1 மணி நேரம் செலவு செய்கிறேன்.
59 minutes I talk to brother Vincent. This is 59 minutes I talk to him.
59 நிமிஷம் சகோதரர் வின்சென்ட் இதுதான் சொல்லி நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன்.
And he listens patiently.
பொறுமையா இவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
1 minute.
1 நிமிஷம் மட்டும் அவர் பேசுறார்.
You'll never do that.
நீங்கள் அப்படி செய்வீர்களா?
Because if the other person is more godly, you'll let him talk more.
அவர் அதிக தேவபக்தி உள்ளவரா இருந்தால் அவர் அதிகமா பேசட்டும். நான் கேக்குறேன்.
If you're talking to God.
அதே போல தேவன்ட்ட நீங்க பேசும்போது
talk for half an hour.
நீங்க ஆண்டவர்ட பேசி பேசி பேசிட்டே இருக்கீங்க. அரை மணி நேரம் பேசிட்டீங்க.
ஆமென். ஆமென்
சொல்லு. நான் போறேன் போயிடுறீங்க.
What an insult.
அது எவ்வளவு ஒரு நிந்தனை.
Even in a telephone you won't talk like that.
ஒரு தொலைபேசில கூட அப்படி நீங்க பேச மாட்டீங்க.
Talk for half an hour and say okay goodbye.
அரை மணி நேரம் பேசிட்டே இருந்துட்டு நீங்க டாடா சொல்லிட்டு வச்சிரறீங்க.
This is how some people pray.
இப்படி தான் சிலர்
ஜெபிக்கிறார்கள். This is amen. Okay, I'm going.
ஆண்டவரே எனக்கு இது தரம் அது தரம் அப்படி இப்படி இவங்க ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லிட்டு ஆமென் சொல்லிட்டு போயிரறாங்க.
Stop that.
அதை நிறுத்தி விடுங்க.
Listen.
கவனியுங்க.
God wants to talk to you.
ஆண்டவர் என்ன பேச விரும்புறார்?
என்னுடைய
சாட்சியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
I talk very little.
நான் ஆண்டவர கொஞ்சம் தான் பேசுறேன்.
God already knows everything.
என்னால தேவனுக்கு எல்லாமே தெரியும்.
What am I going to tell him?
அவட்ட நான் என்ன சொல்ல
போறேன்? God, brother Vincent is sick, please heal him.
ஆண்டவரே, சகோ வின்சென்ட் சுகவீனமா இருக்கா, சுகப்படுத்து.
I know that. Listen to me first.
எனக்கு தெரியும் பாது, நீ முதல்ல நான் பேசுறதை கேளு என்று ஆண்டவர் சொல்வார்.
Listen.
கவனித்துக்
கேளுங்கள்,
கவனியுங்கள்,
then you'll get to know Jesus.
அப்பொழுது இயேசுவை அறிந்து கொள்வீர்கள்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.